அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. மார்ச் மாதம் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் மனித உரிமைகள் தொடர்பான ஐநாவின் புதிய அறிக்கையை இலங்கை அதிபர் சிறிசேனா நிராகரித்துள்ளது குறித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்த கருத்து.
ஜனாதிபதியினுடைய கருத்து இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை மிக துலாம்பரமாக தெளிவாக காட்டுகின்றது.
தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவற்றின் திடீர் விலை உயர்வு குறித்த செய்தி.
எல்லாருக்குமே நாட் ஒன்லி ஃபார் டீலர், என்டையர் தமிழ்நாடு உள்ள பப்ளிக் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு ஷாக்கிங் நியூஸ்
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மாலத்தி மற்றும் மரியமைகேல்.
கடந்த ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தல் பரப்புரையின் போது பராக் ஒபாமா நிர்வாகம் அதனுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதா என்பது தொடர்பாக சோதனை செய்ய அமெரிக்க நாடாளுமன்றத்தை வெள்ளை மாளிகை கேட்டுக்கொண்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது தன்னுடைய தொலைபேசி அழைப்புகள் ஒட்டுக்கேட்கப்பட்டன என்று சனிக்கிழமை அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டியதைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை வந்துள்ளது. சாத்தியமான அரசியல் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்ட புலனாய்வுகள் என அது விவரித்திருக்கும் அறிக்கைகள் கவலை அளிப்பதாக வெள்ளை மாளிகையின் அறிக்கை தெரிவிக்கிறது.
Obama is a traitor. I believe he should be charged as such, and if convicted, he should suffer the severest penalty.
ஒபாமா நாட்டை காட்டிக் கொடுத்தவர் என்று விவரித்திருக்கும் டிரம்ப் விவரித்திருக்கிற நிலையில் அமெரிக்காவின் எந்த ஒரு குடிமகனையும் கண்காணிக்க ஒபாமா ஆணையிடவில்லை என்று தெரிவித்ததாக அவரது செய்தி தொடர்பாளர் சனிக்கிழமை கூறியுள்ளார்.
ஜெர்மனியின் பல நகரங்களில் துருக்கியர்கள் அரசியல் பேரணிகள் நடத்துவதற்கு தடை செய்வதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள துருக்கிய அதிபர் ரெசெப் தையீப் எர்டோகன் இது கடந்த கால நாஜி நடைமுறைகளைப் போல இருப்பதாக கூறுகிறார். துருக்கியில் அடுத்த மாதம் நடைபெற இருக்கும் அரசியல் சீர்திருத்த வரைவுக்கு மக்களின் கருத்தறியும் வாக்கெடுப்பிற்கு ஜெர்மனியில் வசிக்கும் சுமார் 3 மில்லியன் துருக்கியர்களிடம் ஆதரவு கோருவதற்காக பேரணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. ஆனால் பாதுகாப்பு காரணங்கள் அல்லது அனுமதி தேவைப்படுவதன் காரணமாக பல்வேறு நகரங்கள் கூட்டத்தை ரத்து செய்தன.
நடைபெற இருக்கும் குற்றவியல் விசாரணையிலிருந்து அவர் வெற்றிகரமாக விடுவிக்கப்படுவார் என்று கொடிகளை அசைத்து ஆதரவு தெரிவித்த பல லட்சக்கணக்கான மக்களின் மத்தியில் பேசிய பிரான்ஸ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் அதிபர் வேட்பாளர் பிரான்சுவா ஃபியோங் தெரிவித்துள்ளார். தன்னுடைய மனைவிக்கு வரி செலுத்திய மக்களின் பணத்தை குறைவான வேலைக்கு அல்லது செய்யாத வேலைக்கு ஊதியம் வழங்கியதாக பக்குவமின்றி குற்றம் சாட்டிவிட்டதாக குற்றம் சாட்டியவரே வெட்கப்படும் அளவுக்கு இந்த விசாரணை அமையும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் திங்கட்கிழமை நடைபெறும் இந்த கட்சித் தலைவர்களின் கூட்டத்தின் போது ஃபியோங்கிற்கு மாற்று வேட்பாளராக அவரது போட்டியாளர் ஆலன் ரூபே முன்னிறுத்தப்படுவார் என்று கன்சர்வேட்டிவ் கட்சியின் மூத்த உறுப்பினரான கிறிஸ்டியன் எஸ்ராசி தெரிவித்திருக்கிறார்.
ஈராக்கில் அரசு துருப்புகளுக்கும் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் குழுவினருக்கும் இடையே மொசூலின் மேற்கு பகுதியில் கடும் சண்டை நடைபெறுகிறது. 2 வாரங்களுக்கு முன்பு மேற்கு பகுதியின் பாதியை மீட்கும் நடவடிக்கைகள் துவங்கியதில் இருந்து இதுதான் தீவிரமான மோதல் என ஈராக்கி ராணுவ கமாண்டர் ஒருவர் அசோசியேட்டட் பிரஸிடம் தெரிவித்தார். அமெரிக்க வான்படையின் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கைகளில் பழைய நகரின் அருகே அரசு கட்டிடங்கள் அமைந்திருக்கும் இடத்தின் 100 மீட்டர்கள் அருகில் அரசு துருப்புகள் நெருங்கிவிட்டன.
இந்த ஆண்டு சீனாவின் பொருளாதார வளர்ச்சி குறைவாக இருக்கும் என்று பெய்ஜிங்கில் தொடங்கிய நாடாளுமன்ற ஆண்டு கூட்டத்தொடரில் பிரதமர் லீ கேச்சியாங் தெரிவித்திருக்கிறார். இந்த கூட்டத்தொடரின் ஆரம்பத்தை அடையாளப்படுத்தும் அவரது உரையில் சீனாவின் வளர்ச்சி இலக்கு 6.5% இருக்கும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியால் எடுக்கப்பட்ட முடிவுகளை சீன நாடாளுமன்றம் சவால் விடுப்பது அரிதானது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். மனித உரிமைகள் தொடர்பான ஐநாவின் புதிய அறிக்கையை நிராகரித்துள்ள இலங்கை அதிபர் சிறிசேனா தவறிழைத்த இராணுவப் படைகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு செவிசாய்க்கப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான செய்தியை வழங்குகிறார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் உள்நாட்டுப் போரின் போது நடைபெற்ற தீவிரமான மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் பணியில் வெளிநாட்டு நீதிபதிகளை அனுமதிக்க முடியாது என இலங்கை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் வலியுறுத்தியிருப்பதன் மூலம் ஐநா மனித உரிமை பேரவையின் புதிய அறிக்கையை நிராகரித்திருக்கின்றார். இலங்கை அரசாங்கத்தின் இந்த நிலைப்பாடானது ஒரு புதிய விடயம் அல்ல என்று இந்த நிராகரிப்பு குறித்து கருத்து வெளியிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கியஸ்தரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கூறுகின்றார். இது தொடர்பில் பிபிசி தமிழோசையிடம் பேசிய அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவதாக இருந்தால் இலங்கை அரசாங்கத்தை நம்புவதில் இனிமேல் பயனில்லை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார்.
இலங்கை அரசாங்கத்தை நம்பி அவர்கள் இதனை செயற்படுத்துவார்கள் என்பது வந்து அது ஏமாற்றம் அளிக்கக்கூடிய செயல் என்பதை இனிமேலாவது ஆணையாளரும் சர்வதேச சமூகமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக ஜனாதிபதியினுடைய கருத்துக்கள் வெளிப்படுத்தி நிற்கின்றன. ஆகவே இந்த நிலையில் இலங்கை அரசாங்கத்தின் மேல் நம்பிக்கை கொள்ளாமல் ஐநா சபையானது தனது செக்யூரிட்டி கவுன்சில் ஊடாகவோ அல்லது பொதுச்சபை ஊடாகவோ இதனை சர்வதேச கிரிமினல் நீதிமன்றத்துக்கு முன்பாக அல்லது ஒரு ட்ரைபுனலுக்கு முன்பாக இதனை விசாரிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதன் ஊடாகத்தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிதிகள் கிடைக்க முடியும். ஆகவே இந்த ஜனாதிபதியினுடைய கருத்து இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலைப்பாட்டை மிக துலாம்பரமாக தெளிவாக காட்டுகின்றது. இதற்கு பின்னரும் இலங்கை அரசாங்கம் எல்லாவற்றையும் நடத்தும், கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்துக்களை விடுத்து சர்வதேச சமூகம் இதனை கையாள்வது தொடர்பாக யோசிக்க வேண்டிய காலகட்டத்துக்கு வந்திருக்கிறோம் என்று நான் நம்புகின்றேன்.
என்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். நிலமாறுகால நீதியை நிலைநாட்டும் பணியில் இலங்கை அரசு மந்தகதியிலேயே செயற்பட்டு வருகின்றது என்று ஐநா மனித உரிமை அலுவலகம் வெள்ளி என்று குற்றம் சுமத்தியிருந்தது. ஆயினும் தவறுழைத்த படையினர் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு செவிசாய்க்கப் போவதில்லை என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் உறுதியாக கூறியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.
மாணிக்க வாசகம் வழங்கிய செய்தி அது. இனி இந்திய கண்ணோட்டம். மதிப்பு கூட்டு வரியில் செய்யப்பட்டுள்ள மாற்றத்தால் இன்று முதல் தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவற்றின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை திடீரென உயர்த்தப்பட்டுள்ளதற்கு லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர், வாடகை வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார்கள். வாட் எனப்படும் தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரியில் செய்யப்பட்டுள்ள மாற்றத்தின் காரணமாகவே இந்த விலையேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 27% இருந்த பெட்ரோல் மீதான அந்த வரி தற்போது 34% உயர்த்தப்பட்டுள்ளது. அதே போல டீசல் மீதான அந்த வரி 21.43% 25% உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் பெட்ரோல் விலை லிட்டர் ஒன்றுக்கு ₹3.78 டீசல் விலை லிட்டர் ஒன்றுக்கு ₹1.76 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை தமிழக அரசு திரும்ப பெறவில்லை எனில் திமுக சார்பில் எதிர்வரும் நிதிநிலை அறிக்கையில் மதிப்பு கூட்டு வரியை குறைப்பதற்கான திருத்தம் சட்டமன்றத்தில் கொண்டு வரப்படும் என திமுகவின் செயல் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான மு க ஸ்டாலின் வெளியிட்டு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது மத்திய அரசு பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தினாலும் மாநில அரசின் சார்பில் இருமுறை 3.57% விற்பனை வரியை குறைத்து பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வின் தாக்கம் மக்களை பாதிக்காத அளவுக்கு பாதுகாத்தார் என்றும் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு தமிழக மக்களை பாதிக்கக்கூடிய வரி உயர்வை ஏதேச்ச அதிகாரமான முறையில் மாநில அரசு மேற்கொண்டு இருப்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு வன்னியாக கண்டிப்பார் அக்கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தி அது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
செய்தி அரங்கம் தொடர்கிறது. வாட் எனப்படும் மதிப்பு கூட்டு வரி மாற்றத்தால் தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை திடீரென உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் இந்த விலை உயர்வு குறித்தும் இதன் பாதிப்புகள் குறித்தும் தமிழ்நாடு பெட்ரோல் பங்க் டீலர்கள் கூட்டமைப்பின் தலைவர் முரளியிடம் கேட்டேன்.
கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண சர்க்குலர் வந்து டைரக்டா வந்து டீலருக்கு எதுவுமே வரல, த்ரூ ஆயில் கம்பெனி மூலமா ஏர்லி மார்னிங் தான் வந்து எங்களுக்கு வந்து த்ரூ எஸ்எம்எஸ்ல மெசேஜ் வந்தது. இந்த இது
ஓகே, அப்போ நள்ளிரவுல இருந்தே வந்து விலையேற்றம் வந்து அமலுக்கு வந்ததுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்களா?
அதாவது இதுல வந்து 12:00 வந்து நம்மளுடைய எனி இப்ப இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் வந்து எவ்ரி 10 days ஒன்ஸ் வருது இல்ல, அது வந்து ஆர்எஸ்பி வந்து இவங்க தான் பிக்ஸ் பண்ணுவாங்க ஆயில் கம்பெனி எங்களுக்கு. சோ அவங்க வந்து ரேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருக்குது.
இப்ப ஏற்கனவே வந்து அதிக விலை இருக்கும் போது வந்து இந்த விலை மாற்றம் வந்து பொதுமக்களை கடுமையா பாதிக்காதா?
கண்டிப்பா இதுல என்னன்னா ஒரு இது இருக்குனாக்கா எங்களுக்கு இந்த கால இந்த நியூஸ் வந்ததே வந்து எங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா வந்து முதல்ல வந்து இந்த 27% தான் வந்து பெட்ரோலுக்கு வந்து வேல்யூ ஆடட் டாக்ஸ் வந்து தமிழ்நாட்டுல இருந்தது. இப்ப இந்த 27ல இருந்து 34% இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து ஆல்மோஸ்ட் ₹3.78 இன்க்ரீஸ் ஆயிருக்கு பெட்ரோல்ல. இந்த மாதிரியான ஒரு ஜம்ப் வந்து நம்ம இந்த லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்ட்னுடைய டாக்ஸ் மூலமா வந்து இவ்வளவு பெரிய ஒரு இன்க்ரீஸ் வந்தது இல்லை. அதே மாதிரி வந்து டீசல்லையும் பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் சமாச்சாரம் இருந்தது, அதுல வந்து காய்கறியில இருந்து உங்களுக்கு எல்லா இதுவுமே கமாடிட்டிஸுமே வந்து பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. இது எல்லாருக்குமே நாட் ஒன்லி ஃபார் டீலர்ஸ், என்டையர் தமிழ்நாடு உள்ள பப்ளிக் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஒரு ஷாக்கிங் நியூஸ் இது.
இப்போ வந்து இந்த வாட் வந்து வரி அதிகரிச்சதை வந்து மாற்றம் செய்யணும், அதாவது வரி அதிகரிப்பை வந்து நீக்கணும் அப்படின்னு ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா?
கண்டிப்பா. இது வந்து நாங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால வந்து தமிழ்நாடுல உள்ள பெட்ரோல் டீலர்ஸ் சார்பா வந்து தமிழ்நாடு பெட்ரோல் டீலர்ஸ் அசோசியேஷன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து எங்களுடைய கோரிக்கை வைக்க போறோம். இதை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்க போறோம், அல்லது மறுபரிசீலனை செய்யுங்க, இதை எவ்வளவு குறைச்சு பண்ண முடியும் அப்படின்றத.
சரி, அதே சமயம் வந்து இந்த மாதிரி வாட்டு வரி அதிகரிப்பா இருக்கட்டும், எந்த வகையான அதிகரிப்பு வந்தாலும் அந்த முழு சுமை வந்து எண்ணெய் நிறுவனங்களும் பெட்ரோல் பங்குகளும் பொதுமக்கள் மீதுதான் சுமத்துறாங்க, இதை வந்து தவிர்க்கவே முடியாதா?
பிரைஸ் இன்க்ரீஸ்ன்றது வந்து வரும்போது வந்து அது ஆயில் கம்பெனி வந்து அதை அறிவிக்கிறாங்க. அந்த இது க்ரூட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் போது அதனுடைய பிரைஸினுடைய இன்க்ரீஸ் ஆயில் கம்பெனி வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, இவ்வளவு அதிகமாயிருக்குது அப்படின்னு சொல்றது. அதை வந்து டீ கண்ட்ரோல் அப்படின்னு பண்ணது அப்புறம் இப்ப என்டையர் அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே வந்து இப்ப ஆயில் கம்பெனிக்கு வந்துருச்சு. அவங்களுக்கு வந்து எந்த விதமான நஷ்டத்தையும் அவங்க ஏத்துக்கிறதுக்கு சரியா இல்ல, அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கு. இப்ப கொடுத்திருக்கிற டாக்ஸ் வந்து இந்த டாக்ஸ் பூராமே இந்த 34% வந்து பெட்ரோலுக்கும் டீசலுக்கு உள்ள 25% மக்கள் மேல சுமத்தினாலும் சுமத்தினாலும் அந்த மக்கள் வந்து இந்த வரி மூலமா இந்த வரி வந்து கவர்மெண்ட்டுக்கு போக போகுது, தமிழ்நாடு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போக போகுது. இது வேற யாருக்கும் வந்து இந்த வரியினுடைய அமௌண்ட் போக போறது இல்ல.
தமிழ்நாடு பெட்ரோல் பங்க் டீலர்கள் கூட்டமைப்பின் தலைவர் முரளி அளித்த பேட்டி அது. அடுத்து நேர் நேரம் வழங்குபவர்கள் தங்கவேல் மற்றும் மரியம் மைக்கேல்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேய நேரம் நிகழ்ச்சியிலும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் மரியம் மைக்கேல். சரி மைக்கேல், இனி கடிதங்கள், மின்னஞ்சல்கள் மற்றும் பேஸ்புக் மூலம் தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கும் நேயர்களின் ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை வரிசையாக பார்க்கலாமே.
நிச்சயமாக. முதலில் ஜல்லிக்கட்டு நிகழ்வுகள் தொடர்பான செய்திகள். அலங்காநல்லூரில் இருந்து நம் செய்தியாளர்கள் வழங்கிய ஜல்லிக்கட்டு நேரலை செய்திகளுக்கு ஈரோடு கிளாம்பாடி சாணார்பாளையம் நேயர் எஸ் குணசேகரன் உட்பட பல நேயர்கள் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நன்றி.
தமிழக சட்டமன்ற நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு குறித்து எழுதும் மதுரை விஸ்வநாதபுரம் நேயர் ரமேஷ், தமிழக சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு தினத்தில் நடந்த காட்சிகள் ஒவ்வொரு தமிழரையும் தலைகுனிய வைத்துள்ளது என்கிறார். நாம் எப்படிப்பட்ட நபர்களை தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறோம், அதைத்தான் அவர்கள் பிரதிபலிப்பார்கள். மக்கள் நலன் பற்றி அவர்களுக்கு என்ன கவலை என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
ஜல்லிக்கட்டு போராட்டம் பற்றி எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியன், இளைஞர்களின் ஆற்றல் சக்தி மிக்கது, அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும். வன்முறையும் அடக்குமுறையும் எதிர்விளைவை ஏற்படுத்தும், தமிழர்களின் ஒற்றுமையும் போராட்ட குணம் வெற்றி பெற அமைதி வழியே பயன்மிக்கது என்கிறார்.
அமெரிக்க அதிபர் டிரம்பின் செயல்பாடுகள் பற்றி எழுதும் மனமுண்டி நேயர் ஆ தட்சிணாமூர்த்தி, டிரம்பின் செயல்பாடுகளை நான் வரவேற்கிறேன். தேர்தலுக்கு முன் சொன்னதைத்தான் செயல்படுத்துகிறார். வெள்ளையர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட எண்ணெய் வளத்தால் பாலைவனத்தில் பட்டினி கிடந்தவர்கள் இன்று வளமாக வாழ்கின்றனர். அவர்கள் ஏன் அகதிகளை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று கேள்வி எழுப்புகிறார்.
வடகொரிய ஏவுகணை திட்டம் குறித்து எழுதும் மும்பை சுகுமார், வடகொரிய ஏவுகணை அணு ஆயுத வல்லமை செய்திகள் உலகை அச்சுறுத்தும் தன்மை வாய்ந்ததாக தெரிகிறது. இனிவரும் போர்கள் கற்காலத்திற்கு தள்ளிவிடும் என்ற கூற்றில் பொருள் உள்ளது. எனவே உலக நாடுகள் போரில்லா பூமி என்ற மக்கள் இயக்கங்களை ஏற்படுத்தி போர்கள் நடக்காமல் காக்க வேண்டும் என்கிறார்.
பெப்சி மற்றும் கோக் விற்பனையை அறவே நிறுத்துவோம் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் தா வெள்ளையன் பேட்டி குறித்து எழுதும் பேஸ்புக் நேயர் பீட்டர் ஜான், கோக் பெப்சி குடித்து இருந்தவர்களை விட மது குடித்து இருந்தவர்கள் தான் தமிழகத்தில் அதிகம். யாராவது டாஸ்மாக் மதுபான விற்பனையை நிறுத்த சொல்லி போராட்டம் நடத்தினால் உங்களில் ஒருவர் கூட வரமாட்டீர்கள் என்று விமர்சித்துள்ளார்.
அதே செய்தி குறித்து எழுதும் சங்கர் முனியாண்டி, அப்படியே மதுபான விற்பனைக்கும் தமிழ்நாட்டில் தடை விதித்தால் சிறப்பாக இருக்கும் என்கிறார்.
இதே போல தகுதியில்லாத அரசியல்வாதிகளையும் ஓரங்கட்டுங்கள், தமிழ்நாடு உருப்படும் என்கிறார் முரளிசாம். அடுத்து பிபிசி தமிழோசியுடன் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள அதற்கான எண்ணை தரலாமே மைக்கேல்.
ஆம், வாட்ஸ்அப் எண் 8588855692. மீண்டும் ஒரு முறை தருகிறோம், 8588855692.
சரி, நேரம் கடந்து கொண்டிருக்கிறது மைக்கேல். இத்துடன் இன்றைய நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேய நேரம் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.